கார்ப்பரேட் காவி பாயசத்துக்கு எதிராக எதிர்த்து நில் என்ற முழக்கத்தோடு மக்கள் அதிகாரம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த மாநாட்டினுடைய தலைவர் தோழர் ராஜு அவர்களே, உரையாற்றி சென்ற எழுத்தாளர் அருந்ததி ராய் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற வழக்கறிஞர் பாலன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ஆளூர் ஷானவாஸ் அவர்களே, இங்கே உரையாற்ற இருக்கிற தோழர் மருதையன் அவர்களே, அரிராகவன் வரதராஜன் முகிலன் ஆகிய தோழர்களே, இங்கே மிகச்சிறப்பானதொரு கலை நிகழ்ச்சியை நடத்த இருக்கிற மேக்கா இயக்க கலைக்குழுவைச் சேர்ந்த தோழர்களே, நன்றியுரையாற்ற இருக்கும் தோழர் செழியன் அவர்களே, மக்கள் அதிகாரம் எதிர்த்து நில் என்ற முழக்கத்தோடு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. எதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இங்கே உரையாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அண்மையிலே நாகபுரியில் ஆர்எஸ்எஸ் ஒரு கூட்டத்தை நடத்தியது. ஆர்எஸ்எஸ் பரிவாரம் என்று சொல்லப்படுகிற அந்த பரிவாரத்தைச் சேர்ந்த 30க்கு மேற்பட்ட அமைப்புகள் அங்கே கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்திலே மோகன் பகவத் சொன்னார், நாம் ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த இயக்கத்தினுடைய பெயர் கர் கர் மோதி, வீட்டுக்கு வீடு மோதி என்று பொருள். ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் வீட்டுக்கு வீடு சென்று மோதியை மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்த வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்க சொல்லுகிற போது அவர்கள் கருப்பு பண ஒழிப்பை பற்றி பேச முடியுமா, வேலைவாய்ப்புகள் பெருகியதை பற்றி பேச முடியுமா, ஜிஎஸ்டி எனப்படுகிற சரக்கு சேவை வரியை பற்றி பேச முடியுமா, எனவே இதையெல்லாம் பேசக்கூடாது. எதை பேச வேண்டும்? முதலிலே அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள், ராமர் கோயிலை பேசுங்கள். மண்டலுக்கு எதிராக கமண்டலத்தை எடுத்தாரே அத்வானி, ரத யாத்திரை நடத்தி ஒரு பழைய மசூதியை உடைத்து 1000 புதிய கல்லறைகளை எழுப்பச் செய்தார்களே, அந்த கொடிய பயங்கரவாத செயல், அதை சொல்லி மதவெறியூட்டி வாக்கு வேட்டையாடி ஆட்சிக்கு வந்த கட்சி, இப்போது நாங்கள் ராமர் கோயிலை கட்டுவோம் 2014 தேர்தலிலே வாக்கு கொடுத்தார்கள், கட்ட முடியவில்லை. அதற்கு எத்தனையோ தடைகள், உச்சநீதிமன்றத்தை விரட்டி விரைவில் வழக்கை முடித்து கட்டிவிட முயன்றார்கள், உச்சநீதிமன்றம் ஒத்துக்கொள்ளவில்லை. நீதிமன்றத்தை ஒதுக்கிவிட்டு நாமே கடத்துவோம் என்றார்கள், அதுவும் முடியவில்லை. இப்போது மோகன் பகவத் சொல்லுகிறார், ராமர் கோயிலை பற்றி பேசாதீர்கள், ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் ராமர் கோயில் என்ற பேச்சை விட்டுவிடுங்கள். அதற்கு பதில் அவர்களுக்கு ஒரு முழக்கம் கொடுத்திருக்கிறார் அவர், நீங்கள் எதை பேச வேண்டும் தெரியுமா, புல்வாமாவை பற்றி பேசுங்கள். அது என்ன புல்வாமா? ஏதாவது அயல் நாட்டு மதிச்சரக்கா? இல்லை, காஷ்மீரில் இருக்கிற ஒரு ஊர். பிப்ரவரி 14 நாள் அதில் முகமது தார் என்ற ஒரு தற்கொலை போராளி நடத்திய தாக்குதலில் 45 இந்திய படையினர் கொல்லப்பட்ட இடம். ஏன் புல்வாமாவை சொல்லி ஓட்டு கேட்கிறார்கள்? காஷ்மீரில் நிலைமை மோசமாகிவிட்டது, இந்திய அரசுக்கு ஆபத்து வந்திருக்கிறது, இந்திய ஒழுங்குக்கு ஆபத்து வந்திருக்கிறது, எனவே நீங்கள் காஷ்மீரை காப்பாற்ற வேண்டும், அதன் மூலம் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கு நரேந்திர மோடி தான் வேண்டும் என்று ஓட்டு கேளுங்கள். இதுதான் மோகன் பகவத் கொடுத்திருக்கிற புதிய யோசனை. சில மாதங்களுக்கு முன்னாலே டெல்லியிலே நடந்த ஒரு மனித உரிமை மாநாட்டுக்கு நான் சென்றிருந்தேன். காஷ்மீரை சேர்ந்த ஒரு செய்தியாளர் அதிலே பேசினார். அவர் சொன்னார், இந்தியாவின் வடக்கே காஷ்மீர் இருக்கிறது, புவியியலாக இன்னும் சொல்ல போனால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வலைத்தளத்திற்கு போய் அந்த வலைத்தளத்திலே காஷ்மீருடைய வரைபடத்தை பாருங்கள், அது இந்தியாவிலே இருக்காது. ஐநா வெளியிட்டிருக்கிற இந்திய வரைபடத்தில் காஷ்மீர் இல்லை. ஏன்னா அது சர்ச்சைக்குரிய பகுதி, டிஸ்பியூட்டட் டெரிட்டரி. ஐநாவின் பார்வையில் அது இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதி அல்ல. உலகின் பல அரசுகள், பெரும்பான்மை அரசுகள் வைத்திருக்கிற வரைபடங்களிலே இல்லை. ஆக அது வடக்கே கூட இல்லை, இந்தியாவின் வட எல்லைக்கு மேலே இருக்கிறது. ஆனால் இந்திய அரசியலில் காஷ்மீர் மையத்திலே இருக்கிறது என்று அவர் சொன்னார். காஷ்மீர் இஸ் இன் த நார்த் ஜியோகிராபிக்கலி, பட் பொலிட்டிக்கலி காஷ்மீர் இஸ் இன் த சென்டர். இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்குமானால் மோகன் பகவத் தெளிவுபடுத்திவிட்டார், காஷ்மீரை வைத்து தான் தேர்தலை சந்திக்க போகிறோம். புல்வாமா என்று சொல்லி ஓட்டு கேளுங்கள். அவர் காட்டியிருக்கிற வழி ஆர்எஸ்எஸ் பாஜக அமைப்புகளுக்கு. அருந்ததி ராய் சொன்னார்கள், நாட்டை உண்மையில் ஆண்டு கொண்டிருப்பது நாக்பூரில் இருக்கிற ஆர்எஸ்எஸ். அவர்கள் பார்த்து பிடித்து வைத்தால் மோதி இருப்பார், இல்லையெல் வேறொரு யோகி வருவார். எனவே நாம் இது குறித்து ஒரு தெளிவோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் இது வெறும் காஷ்மீர் சிக்கல் அல்ல, இது ஜனநாயகத்தினுடைய சிக்கல், சிறுபான்மை மக்களின் உரிமை தொடர்பான சிக்கல், தேசிய இனங்களின் உரிமை தொடர்பான சிக்கல். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு போர் நம் மீது சுமத்தப்படாமல் இருப்பதற்காக நாம் சந்திக்க வேண்டிய சிக்கல். அருந்ததி ராய் அவர்கள் விட்ட இடத்திலே இருந்து நான் தொடர்கிறேன். இன்றைக்கு நரேந்திர மோடி பேசியிருக்கிறார், இன்றைக்கு ஏடுகளிலே வந்திருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்? நாம் காஷ்மீருக்காகத்தான் போராடுகிறோம், காஷ்மீரிகளை எதிர்த்து அல்ல. மோதிஜி, உங்களுக்கு ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். அங்கே 8 வயது சிறுமி அசிஃபா பானு ஒரு கோயிலுக்குள்ளே வைத்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட போது சில போலீஸ் அதிகாரிகள் யார் குற்றவாளி என்று கண்டுபிடித்தார்கள். அந்த குற்றவாளிகளை, 8 வயது பெண்ணை கோயிலுக்குள்ளே வைத்து சிதைத்தவர்களை அசிஃபா பானுவினுடைய பெற்றோர் சொன்னார்கள், நாங்கள் ஊரெல்லாம் தேடினோம், இவள் குதிரை மேய்க்க செல்கிற இடமெல்லாம் போய் தேடினோம், நாங்கள் ஒரே ஒரு இடத்தில் தேடவில்லை, அது அந்த கோயிலுக்குள்ளே மட்டும்தான். ஏன்னா கோயிலுக்குள் இதெல்லாம் நடக்காது என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் நீங்கள் அசிஃபா பானுவை கோயிலுக்குள்ளே வைத்து சிதைத்தீர்கள். அந்த சிதைத்த குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு கைது செய்யப்பட்டு அவர்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்த போது என்ன நடந்தது தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சி திரங்க யாத்திரா நடத்தியது. திரங்க யாத்திரா யாரை காப்பதற்கு? 8 வயது பெண்ணை சிதைத்தவர்களை காப்பதற்கு. திரங்க யாத்திரையில் கலந்து கொண்டவர்களில் ஒருவர் அந்த மாநில அரசினுடைய பாஜக அமைச்சர், யாரோ ஒரு பாஜக தொண்டன் அல்ல. அடுத்து 6 மாதம் கழித்து முஃப்தி முகமது ஆட்சியை, அந்த அம்மையாரின் ஆட்சியை பாஜக கவிழ்த்தது. கவிழ்த்த போது அதற்கு வேறு காரணங்கள் எல்லாம் சொன்னார்கள். ஆனால் இந்து ஏடு தலையங்கத்திலே எழுதியது, அசிஃபா பானு வழக்கில் அமைச்சர் பதவி இழக்க நேரிட்டதை பாஜக தலைமை நேர்மையாக ஏற்றுக்கொள்ளவில்லை, தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று நினைத்தார்கள். ஏ அசிஃபா என்ற அந்த பெண் அவருடைய அழகுக்காக காம வெறி கொண்டு அழிக்கப்பட்டாளா? இல்ல, அசிஃபா ஒரு முஸ்லீம், அசிஃபா ஒரு காஷ்மீரி, அசிஃபா ஒரு பழங்குடி, அசிஃபா ஒரு நாடோடி. ஜம்மு பகுதியில் இருந்து இவர்களை விரட்டி அடிப்பதற்காக திட்டமிட்டு அந்த படுகொலையை பாதகத்தை செய்தார்கள். இதுதான் நீங்கள் காஷ்மீர்களை காப்பாற்றுகிற வேலையா மோதிஜி அவர்களே? இதுதான் இந்திய அரசினுடைய அணுகுமுறை. தத்தகத் ராய் என்று ஒரு பாஜக தலைவர், அவர் சொல்லுகிறார், நாடெங்கும் காஷ்மீரிகளை புறக்கணிக்கலாம், சமூக புறக்கணிப்பு செய்யலாம். இந்திய உச்சநீதிமன்றம் 11 மாநிலங்களில் காஷ்மீரிகளுக்கு எதிராக தாக்குதல் நடந்திருப்பதை சுட்டிக்காட்டி அவர்களை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு பாஜகவினுடைய தலைவர் இன்றைக்கு ஆளுநர் அவர் சொல்லுகிறார், நாம் புறக்கணிப்போம், சமூக புறக்கணிப்பு செய்வோம். அப்படியானால் இவருடைய மனநிலை என்ன, இவருடைய திட்டம் என்ன? புல்வாமாவை சொல்லி ஓட்டு கேட்பதற்காக காஷ்மீரின் மீது ஒரு கொலைவெறி போரை நடத்த அணியமாக இருக்கிறார்கள். 45 பேர் இறந்து போனார்கள். வருத்தத்துக்குரிய செய்தியாகவே இருக்கட்டும், யாருடைய இறப்பு மகிழ்ச்சிக்குரியதல்ல. ஆனால் 45,000 காஷ்மீரிகள் செத்ததற்கு நீங்கள் சொல்லுகிற பதில் என்ன? அந்த மண்ணில் வன்கவர் ராணுவம், இந்திய ராணுவம், ஆக்கிரமிப்பு ராணுவம். கவிஞர் காசி ஆனந்தன் ஒரு குட்டி கதை சொன்னார். ஒருவன் பூங்காவிலே நடந்து போய் கொண்டிருந்தான். காலிலே நெறிஞ்சி முள் குத்தியது. அந்த நெறிஞ்சி முள்ளை பார்த்தவன் கேட்டான், முள்ளே நீ ஏன் என் காலிலே குத்தினாய், நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? அந்த முள் கேட்டது, நீ மிதித்ததால் நான் குத்தினேன். காஷ்மீரை நீ மிதிக்கிறாய், அடி வாங்குகிறாய், இதற்காக இங்கே வந்து என்ன புலம்பல், என்ன தேசபக்தி புலம்பல்? பாரத மாதாவினுடைய சிரசம் 1947 August 15 ஜவஹர்லால் நேரு Christ with destiny என்று மூவண்ண கொடியேற்றிய போது காஷ்மீர் உன் பாரத மாதாவின் தலையாக இருந்ததா? முண்டமாகத்தானே பிறந்தால் அதுதான் தலை என்றால் எந்த அரசியலை பற்றி, எந்த வரலாற்றை பற்றி, எந்த உலக நீதியை பற்றி, ஐநாவை பற்றி, அதை பற்றி கவலை இல்லை. இங்கேதான் ராமன் பிறந்தான்னு நீங்க சொன்னா நாங்க நம்பணும். இந்த காஷ்மீர் தான் மாதாவுக்கு தலைனா நாங்கள் நம்பணும். நாங்கள் நம்ப மறுக்கிறோம். ஒரு போர் என்று வந்தால் என்ன நடக்கும், எவ்வளவு பெரிய இழப்புகள் ஏற்படும், நாட்டின் பொருளியல் சிதைக்கப்படும், ஆயிரக்கணக்கானவர்கள் இரண்டு தரப்பிலும் மடிய வேண்டியிருக்கும். பங்களாதேசத்தில் மக்கள் ஆதரவு இல்லாத பாகிஸ்தான் ராணுவம் தோற்றது போல காஷ்மீரத்தில் மக்கள் ஆதரவு இல்லாத இந்திய ராணுவம் தோற்றால் யார் பொறுப்பு? மக்கள் ராணுவம் மக்கள் ஆதரவு இல்லாத எந்த போரில் வெற்றி பெற முடியாது. அதற்காக நீங்கள் காஷ்மீர் மக்கள் மீது போர் தொடுப்பீர்கள், அதற்கு தான் நீங்கள் திட்டமிடுகிறீர்கள். சர்வதேச விலைகள்லாம் உள்நாட்டு சொற்கள். இதில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது நண்பர்களே, இதைத்தான் நாம் கவனத்திலே கொள்ளணும். இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளும் அணு ஆயுத வல்லரசுகள், மறந்துடாதீங்க. இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் குண்டு இருக்கு, அணு குண்டு இருக்கு, நியூக்ளியர் பாம் இருக்கு. அது என்ன ஆயுதம் அது? அது AK-47 அல்ல, ஒருத்தர் நெஞ்சத்தை மட்டும் துளைத்து கொண்டு போவதற்கு. அது ஒரு சாதாரண பீரங்கி அல்ல, தாங்கி அல்ல, அது பேரழிவு ஆயுதம். அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினால் என்ன நடக்கும் என்பதை 45 August 6 ஜப்பானின் ஹிரோஷிமா கண்டது, 9 நாகசாகி கண்டது. கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் 166,000 பேர் ஹிரோஷிமாவில் மடிந்தார்கள், 75,000 பேர் நாகசாகியிலே மடிந்தார்கள். அணுகுண்டு தயாரிக்க வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு ஆலோசனை கூறி கடிதம் எழுதியவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஒரு யூதர், ஹிட்லருக்கு பயந்து வெளிநாட்டிலே வாழ்ந்தார். அவர் ஜெர்மனி அணுகுண்டு தயாரித்துவிடும், எனவே நீங்களும் அணுகுண்டு தயாரிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபருக்கு கடிதம் எழுதினார். அவர் கண்டுபிடித்த E=MC² என்ற அந்த வாய்ப்பாடுதான் அணு விசைக்கும் அணுகுண்டுக்கும் அடிப்படை. வாழ்க்கையில் கடைசி காலத்தில் ஹிரோஷிமா நாகசாகியை எல்லாம் பார்த்ததற்கு பிறகு என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய முட்டாள்தனம் அணுகுண்டு செய்ய சொன்னதுதான் என்று அவர் எழுதினார். வேற ஒரு விஞ்ஞானி எழுதியிருந்தார், அமெரிக்கா ஏற்றிருக்கார், இந்த அணுகுண்டு எந்த நாட்டையாவது காப்பாற்றியதா? 45 இந்த 2018-19 இடையில் பலமுறை உலகம் விளிம்புக்கு போய் போய் மீண்டது. கியூபா நெருக்கடியின் போது நடந்தது, அமெரிக்க சோவியத் நெருக்கடிகளின் போது நிகழ்ந்தது. ஆனால் அணுகுண்டுகளால் ஒரு நாட்டையும் காப்பாற்ற முடியாது. இன்னும் சொல்ல போனால் அணுகுண்டுகளின் பொருளாதாரம் தான் சோவியத் யூனியனை அழித்தது. நாம் அணு ஆயுதத்தை எதிர்க்கிறோம், அணுகுண்டுகளை எதிர்க்கிறோம், ஆனால் இந்தியாவும் பாகிஸ்தானும் வைத்திருக்கிற குண்டு, பாகிஸ்தான் இஸ்லாமிய குண்டு, மோடியிடம் இருப்பது இந்து குண்டு. இந்து குண்டை லாகூரிலே வீசினால் இஸ்லாமியன் மட்டும்தான் சாவானா? இந்து சாக மாட்டானா? மசூதி மட்டும்தான் உடையுமா? இந்து கோயில் உடையாதா? இஸ்லாமிய குண்டை டெல்லியிலே வீசினால் இந்துக்களை மட்டும்தான் அழிக்குமா? இந்த குண்டிலே இந்து குண்டு, இஸ்லாமிய குண்டு, முதலாளித்துவ குண்டு, சோசியலிச குண்டு, ஜனநாயக குண்டு ஒன்றும் கிடையாது. எல்லா குண்டும் பேரழிவு தான். ஏற்கனவே பல நாடுகள் ஒரு உறுதி கொடுத்துருக்கிறாங்க, வி வோன்ட் யூஸ் ஆட்டம் பாம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், நாங்கள் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த அரசாங்கத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர், கோவாவுக்கு முதலமைச்சராக போனவர், இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவர், 2016 நவம்பர் 10 இந்தியா டுடே தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி. அந்த பேட்டியில் சொல்லுகிறார், நாங்கள் முதலில் தாக்க மாட்டோம் என்ற வாக்குறுதியை இந்தியா திரும்ப பெறணும். என்ன செய்யணும்? We are responsible people. நாங்கள் பொறுப்புள்ளவர்கள். அணுகுண்டை பயன்படுத்தும் போது பொறுப்புணர்வோடு பயன்படுத்துவோம். முதலில் தாக்க மாட்டோம் என்று பாகிஸ்தான் சொல்லுது, முதலில் தாக்க மாட்டோம் என்று இந்தியா சொன்னது. இப்ப இவர் ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் இதை சொன்னார். மோடி கண்டித்தாரா? எதிர்கட்சியில் இருக்கிற சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் கண்டித்தார்களா? காஷ்மீர் இந்தியாவினுடைய பிரிக்க முடியாத பகுதி என்று கட்டிப்பிடிக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி கண்டித்ததா? பாகிஸ்தானுக்கு எதிராக, காஷ்மீர் மக்களுக்கு எதிரான போர் வெறியை மூட்டுவதில் இவர்கள் கைகோத்திருக்கிறார்கள். கெட்ட போரிடும் உலகினை வேறொடு சாய்க்க வேண்டும், அதற்கு புதியதோர் உலகம் செய்ய வேண்டும் என்பதில் அக்கறை இருப்பதால் சொல்கிறோம். இன்னொரு போர் நடக்கக்கூடாது, போர் வருவதை தடுக்க வேண்டும். அவர்கள் ஆயுதம் கொண்டு தாக்கட்டும், நாம் அமைதி கொண்டு தாக்குவோம். We will take up a peace offensive to stop the war. காஷ்மீர் மக்கள் மீது போர் நடக்கக்கூடாது, பாகிஸ்தான் மீது போர் நடக்கக்கூடாது. நீ அங்கே எல்லையில் மட்டும்தான் போர் புரிகிறாயா? சத்தீஸ்கரிலே போர் நடத்துகிறாயா இல்லையா? இந்த போர் செய்திகளை வெளிப்படுத்தியதற்காகத்தானே சுதா பரத்வாஜையும் வரவர ராவையும் தெல்தும்பேயையும் கைது செய்து சிறையில் அடைக்கிறாய்? இதை பற்றி வெளியில் யாரும் பேசக்கூடாது என்று. எனவே தான் சொல்லுகிறோம், இந்த எல்லா போர்களையும் நாம் எதிர்க்கிறோம். போர் என்பது பாசிசத்தினுடைய, காவி கார்பரேட் பாயசத்தினுடைய வெளிப்படையான கொடுஞ்செயல். இறுதியாக நண்பர்களே, இதை எப்படி நாம் எதிர்த்து நிற்கப் போகிறோம்? நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். எதை சார்ந்து எதிர்த்து நிற்பது? நாம் வாழுகிற காலம் நமக்கு பல பாடங்களை கொடுத்திருக்கிறது. பாலத்தீன மக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்த்து இன்டிஃபாடா என்ற கிளர்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்க மக்கள் நிறைவேறி அரசை எதிர்த்து பெரிய மக்கள் கிளர்ச்சிகளை நடத்தினார்கள். ஆயுத போராட்டங்கள் சாதிக்காதவற்றை அந்த மக்களின் போர்க்குணமிக்க கிளர்ச்சிகள் சாதித்தன. முபாரக்கின் ஆட்சியை ஒரு அரபு வசந்தம் மிரட்டி அடித்தது. டுனீஷியாவிலே ஒரே ஒரு தீக்குளிப்பு ஒரு வசந்தத்தை, அரபு வசந்தத்தை தோற்றுவித்தது. இந்த அரபு வசந்தம் பரவ விடாமல் ஜனநாயகத்தின் குறுக்கே மறித்து நின்றதே அமெரிக்க வல்லாதிக்கம், சோவியத் வல்லாதிக்கம் இவற்றினுடைய வேலை. நாம் அரபு வசந்தங்களை பேசும்போது எனக்கு நினைவு வருகிறது, ஒரு அராபிய கவிஞன் எழுதினார், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தாகீர் சதுக்கம் வேண்டும் என்று. ஆம், இந்த தமிழ்நாடு ஒரு தாகீர் சதுக்கத்தை ஜல்லிக்கட்டு எதிர்ப்பு போராட்டத்தில் கண்டது. அரபு வசந்தத்துக்கு நிகராக வங்க கடற்கரையில் ஒரு தமிழ் வசந்தத்தை நம் தமிழ் மக்கள் காட்டினார்கள். அது நமக்கு ஊக்கம் தந்தது. தூத்துக்குடியிலே போராடினோம், 14 உயிர்களை பலியிட்டோம். இந்த போராட்டம் தான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை விரட்டியதற்கான அடிப்படை. என்ன வெற்றிகள் வேண்டுமானாலும் கிடைக்கலாம், ஆனால் அந்த வெற்றிகள் எல்லாம் ஸ்னோலினுடைய, தமிழரசனுடைய, ஜெயராமனுடைய, ஜான்சியினுடைய கல்லறைகளில் கொண்டு போய் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய வெற்றிகள். அவர்களின் பெயராலே உறுதியேற்கிறோம். எந்த சூழ்ச்சியையும் எதிர்த்து அந்த போராட்டத்தின் வெற்றியை நாம் பாதுகாப்போம். அந்த போராட்டத்தின் வெற்றி ஸ்டெர்லைட்டை மூடியது மட்டுமல்ல, ஜாதி சண்டை போட்டவன், மதச்சண்டை போட்டவன், வேறு பல சண்டைகள் போட்டவன், எல்லோரும் ஆண் பெண் அனைவரும் சமூகத்தில் சரிவாதியாக இருக்கிற பெண்கள் கலந்து கொள்ளாத போராட்டம் வெற்றி பெறாது என்று லெனின் சொன்னாரே, சரிவாதிக்கு மேலாக பெண்களை களத்திலே இறக்கிய போராட்டம் தூத்துக்குடி போராட்டம். அதிலே மக்கள் அதிகாரத்துக்கு இருக்கிற பங்கு பெருமைக்குரிய பங்கு, எந்த பங்காக இருந்தாலும் சரி. ஆனால் தூத்துக்குடி, நெடுவாசல், கூடங்குளம், கதிராமங்கலம், இன்னும் 1000 களங்கள், சேலம், சென்னை நெடுஞ்சாலைக்கு எதிரான போராட்டம், இந்த போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிற மக்கள் தான் நமக்கு வலிமை. ஓட்டு போடுகிற மக்கள் அல்ல, அல்லது போடாமல் இருக்கிற மக்கள் அல்ல. நம்முடைய வலிமை மக்கள் அதிகாரம் எதன் அடிப்படையிலே கட்டப்படுகிறது? போராடுகிற மக்களின் அடிப்படையிலே. ஏன் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் தேர்தலில் சண்டை போடும்? ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டும் ஆளும் வர்க்கத்தின் இரட்டை முகம். நாம் எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கல்ல, ஆளும் வர்க்கத்துக்கு எதிர்கட்சி. ஆளும் வர்க்க கொள்கைகளுக்கு மாற்றான ஜனநாயக கொள்கைகளை முன்னிறுத்துகிற எதிர்கட்சி. அந்த போர்க்குணத்தோடு நாம் காவியை எதிர்ப்போம், கார்பரேட் பாய்ச்சத்தை எதிர்ப்போம், எதிர்த்து நிற்போம். நாம் ஈட்டிய வெற்றிகளை பாதுகாப்போம், புதிய வெற்றிகளுக்காக போராடுவோம், இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம், ஒன்றுபட்டு எதிர்த்து நிற்போம், ஈகங்களுக்கு அந்நியமாக எதிர்த்து நிற்போம், சாவச்சம் சிறையச்சம் இல்லாமல் எதிர்த்து நிற்போம், போராடுகிற தமிழ் மக்களை சார்ந்து நிற்போம். அந்த ஒன்றுபட்ட எதிர்த்து இருக்கிற முயற்சியில் நீங்கள் எடுக்கிற இந்த எல்லா முயற்சிகளிலும் நான் சார்ந்த தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் பங்கேற்கும். நன்றி, வணக்கம்.